السلام عليكم ورحمة الله. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين
ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடைய சஹாபாக்களின் சம்பவங்களை நாம் கேட்கும் போதும் அவர்களது நல்லியல்பு, உண்மையை கண்டறிவதில் இருந்த ஆர்வம், அவர்களது உயிர் பொருள் ஆகியவற்றை தியாகம் செய்வதில் இருந்த ஆர்வம் மற்றும் முயற்சி, ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் மீது இருந்த பேரன்பு, பிரியம் மற்றும் அவரவரது புரிதலுக்கு ஏற்ப அவர்களின் துடிப்பு மற்றும் அதன் வெளிப்பாடுகள் ஆகியவை தேன்படுகின்றன. சுருக்கமாக, இந்த பின்னோர்கள்தான் முன்னோர்களுடன் இணைவதற்கான தமது கடமையை நிறைவேற்றுவதற்காக முயற்சி செய்பவர்களாக இருந்தனர். ஒவ்வொருவருக்கும் ஒரு தனித்துவம் இருந்தது. அவர்களை பார்ப்பவர்கள், நெருக்கமான தொடர்பு கொண்டவர்களும் கூட அந்த சஹாபாக்களின் தகுதி நிலை, அவர்களது நல்லொழுக்க நிலையிலிருந்து தத்தமது கோணத்தில் அறிவுரையை பெற்றனர் அல்லது சில விஷயங்களில் தீர்வினை பெற்றனர். ஹதரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சுயம் சஹாபாக்களில் ஒருவராக இருந்தார்கள். கிட்டத்தட்ட எல்லா சஹாபாக்களையும் அல்லது யாரை பற்றிய சம்பவங்களை எல்லாம் கூறுகிறார்களோ அவர்கள் அனைவருடனும் அன்னாருக்கு தனிப்பட்ட தொடர்பும் இருந்தது. அன்னார் சஹாபாக்களின் சம்பவங்களை குறித்து பேசியவாறு, அதிலிருந்து திருவினை பெற்றவாறு போதனையும் செய்யும் பொழுது அந்த போதனைகளுக்கு உள்ளத்தில் ஒரு சிறப்பான தாக்கமும் ஏற்படுகிறது. சிலவேளை நாம் சில சம்பவங்களிலிருந்து ஓர் அம்சத்தை எடுக்கிறோம், ஆனால் நாம் ஆய்வு செய்யும் போது பல்வேறு கோணங்கள் தென்படுகின்றன. ஒரே சம்பவம் பல்வேறு கோணத்தில் அறிவுரையாக அமைந்து விடுகிறது. உதாரணமாக, மௌலவி புர்ஹானுதீன் சாப் ஜஹலமியுடைய சம்பவம் ஹதரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு தமது கோணத்தில் விளக்குகிறார்கள். அவரது பையத் சம்பவம் இதுவாகும். மௌலவி புர்ஹானுதீன் சாப் ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை முதன் முதலாக சந்தித்தது கூட ஒரு நகைச்சுவையான சம்பவம் என்று ஹதரத் முஸ்லிம் மவ்ஊத் குறிப்பிடுகிறார்கள். அவர் கூறி வந்தார், நான் காதியான் வந்தேன். அப்போது ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் குர்தாஸ்பூரில் இருந்தார்கள். எனவே அங்கு சென்றேன். ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் தங்கியிருந்த வீட்டின் ஒரு புறத்தில் தோட்டம் இருந்தது. ஹாமித் அலி மர்ஹூம் வாசலில் அமர்ந்திருந்தார்கள். இதை, அதாவது மௌலவி புர்ஹானுதீன் சாப் கூறுகிறார்கள், ஹாமித் அலி சாப் மர்ஹூம் அவர்கள் மௌலவி சாஹிப்பை உள்ளே செல்வதற்கு அனுமதிக்கவில்லை. கூறுகிறார்கள், நானோ சத்தமில்லாமல் வாசல் வரை வந்துவிட்டேன். மெதுவாக கதவை திறந்து பார்த்தேன். ஹஜரத் சாப் நடந்து கொண்டிருந்தார்கள். விரைவாக நீண்ட நீண்ட அடியெடுத்து வைத்து நடந்து கொண்டிருந்தார்கள். முன்னரும் கூட இந்த சம்பவத்தை கேட்டுள்ளோம். மௌலவி சாப் கூறுகிறார்கள், நான் விரைவாக பின்பக்கம் திரும்பிவிட்டேன். இம்மனிதர் உண்மையாளர் என்று விளங்கிவிட்டேன். விரைவாக நடக்கிறார். நிச்சயமாக இவர் தூரமான இலக்கை சென்று சேர வேண்டியுள்ளது, எனவேதான் வேகமாக நடக்கிறார். ஹதரத் முஸ்லிம் அவர் கூறுகிறார்கள், ஒருவர் வஹாபியாக இருந்து கொண்டு, அதாவது மௌலவி புர்ஹானுதீன் சாப் வஹாபியாக இருந்தார்கள், வஹாபியாக இருந்து கொண்டு இவ்வாறு எண்ணுவது மிகவும் வியப்புக்குரியதாகும். பொதுவாக வஹாபிகள் காய்ந்து போனவர்களாக இருப்பார்கள், கடின சித்தம் உடையவர்களாக இருப்பார்கள். இப்போது பாருங்கள், அல்லாஹ் தாலா மௌலவி சாஹிபிற்கு உண்மையை கண்டறிய வைக்கவிருந்தான். அவர்களுக்கு எந்த திருக்குர்ஆன் ஆதாரத்தையும் புரிய வேண்டிய எண்ணம் வரவில்லை, அல்லது எந்த ஹதீஸையும் புரிய வேண்டும் என்ற எண்ணமும் வரவில்லை, அல்லது வேறு எந்த ஆதாரத்தையும் புரிய வேண்டிய எண்ணம் வரவில்லை. வஹாபிகள் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு வஹீலாம் நின்றுவிட்டது என்ற தீவிர கொள்கையை கொண்டவர்கள். பிறகு இன்னொரு கருத்தும் உண்டு, நவூது பில்லா, நபி வலி ஆகியோருக்கெல்லாம் நம்மை விட என்ன மேன்மை இருக்கிறது? நபியும் கூட மனிதர்தான், வலியும் கூட மனிதர்தான். இவர்களின் இந்த தவறான கருத்தை மறுத்தவாறு சிறு விளக்கமும் தருவேன். சிலர் இது குறித்து அறியாமல் இருக்கலாம். ஓரிடத்தில் ஹஜரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் கூறுகிறார்கள், நபிமார்களின் இருப்பும் கூட ஒரு மழையாக இருக்கிறது. அவர்கள் உயர்தரமான ஒளிமிக்க இருப்பாவார்கள். அவர்கள் சிறப்புகளின் தொகுப்பு ஆவார்கள். நபிமார்களுக்கு அவற்றுள் பல பர்க்கத்துகள் உள்ளன. எனவே வஹாபிகள் அவர்களை தம்மை போன்றே நினைப்பது அநீதியாகும். அவுலியா மற்றும் நபிமார்கள் மீது அன்பு காட்டுவது மூலம் ஈமானிய ஆற்றல் வளர்கிறது. இது ஒரு சிறப்பான விஷயமாகும். எவ்வாறு இருப்பினும் ஹஜரத் மௌலவி புர்ஹானுதீன் சாபுடைய நல்லியல்பு காரணமாக ஹஜரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடைய விரைவான நடையை கூட அவர்களது உண்மைக்கு அடையாளமாக கருதினார்கள். அல்லாஹ் தாலாவுடைய சிறப்பான பார்வை ஹஜரத் மௌலவி சாப் மீது பட்டது. அதுவன்றி சிலர் இருக்கிறார்கள், சான்றினை கேட்டுவிட்டும் அடையாளத்தினை கண்டும் கூட நம்புவதில்லை. எல்லா வஹாபிகளுமே கடினமான உள்ளம் கொண்டவர்கள் தான் என்று கருதுவதும் சரியில்லை. ஆப்பிரிக்காவில் ஆயிரக்கணக்கானோர் ஹஜரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடைய உண்மையை ஒப்புக்கொண்டு அன்னாரின் பையத்தில் வந்துள்ளார்கள். வஹீ இல்ஹாமின் தேவை எப்போதும் உண்டு என்ற உணர்வும் அவர்களுக்கு ஏற்பட்டது. அவுலியா மற்றும் நபிமார்கள் மழையை போன்றவர்கள் என்றும் தெரிய வந்தது. அவர்களது வருகை மூலம் பூமி பசுமையாகிறது. எனவே ஆன்மீக பசுமைக்காக இல்ஹாம் தொடர்வதும் அவசியமாகும். பிறகு ஹஜரத் சேட் அப்துல் ரஹ்மான் சாப் மதராசியுடைய ஒரு சம்பவத்தை கூறுகிறார்கள். அன்னாரது களப்பற்ற தூய்மை மற்றும் தியாகம் பற்றியது. சேட் அப்துல் ரஹ்மான் சாப் மதராசி அவர்கள் ஹஜரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் அகமதியானவர்கள். பெரும் களப்பற்ற தூய்மை கொண்டவர்கள், நல்ல தப்லீக் செய்பவர்கள். அன்னாரது ஒரு சம்பவத்தை ஹஜரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் மிகவும் வேதனையுடன் சொல்லி வந்தார்கள். ஹஜரத் முஸ்லிம் மவ்ஊத் கூறுகிறார்கள், எனக்கும் இந்த சம்பவம் நினைவுக்கு வருகிறது. அவர்களுக்காக துவா செய்யும் தூண்டுதல் ஏற்படுகிறது. ஆரம்ப காலத்தில் அன்னாரின் பொருளாதார நிலை மிகவும் நன்றாக இருந்தது. அப்போது அன்னார் மார்க்கத்துக்காக பெரும் தியாகம் செய்து வந்தார்கள். 300, 400, 500 ரூபாய்கள் வரை மாதந்தோறும் சந்தா அனுப்பி வந்தார்கள். இறைவனது வல்லமையால் அன்னார் தொழில் ரீதியான சில தவறுகளை, அதாவது தவறான முடிவுகளை எடுக்க நேரிட்டது. அதனால் அவர்களது தொழில் முற்றிலும் அழிந்து விட்டது. ஹஜரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இந்த இல்ஹாம் அவர்களை குறித்து இறங்கியது. வல்லமை மிக்கவனவன் சிதறிய பணிகளை சரியாக்கவும் செய்கிறான், சீரான பணிகளை சிதறிவிடவும் செய்கிறான். அவனது ரகசியத்தை யாரும் அறிய முடியாது. முதலில் இந்த இல்ஹாம் வந்தது. இதன் முதல் வரிகளான வல்லமை மிக்கவன் சிதறிய பணிகளை சரியாக்கவும் செய்கிறான் என்பதன் மூலம் சேட் சாஹிபினுடைய சரிந்த தொழில் மீண்டும் சரியாகும் என்று புரிந்து கொள்ளப்பட்டது. அந்த இல்ஹாமின் அடுத்த அடியான சீர்பட்ட பணிகளை சிதற செய்பவன் அவன் ரகசியத்தை யாரும் அறிய முடியாது என்பதன் பக்கம் எவருக்கும் கவனம் கூட செல்லவில்லை. முதலில் பணி சீரடையவும் செய்யும், பிறகு சீர்கடவும் செய்யும். மாறாக இது ஒரு பொதுவான விதிதான் என்று புரிந்து கொள்ளப்பட்டது. சேட் சாஹிபின் தொழில் சரிந்த பிறகு 2-3 வருடங்களில் சரியாகிவிட்டது. இந்த இல்ஹாம் வந்த பிறகு அந்த தொழில் மீண்டும் பொலிவு பெற்றது, நன்றாக ஆகியது. ஆனால் பிறகு மீண்டும் சீர்கட்டது. எந்த அளவுக்கு நிலைமை ஆனது என்றால், சில வேளை உண்ண குடிக்க கூட அவரிடம் ஒன்றும் இல்லாமல் ஆனது. ஒரு நாள் ஹஜரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் மிகவும் அன்பிற்குரிய முறையில் அதனை பற்றி குறிப்பிட்டார்கள். சேட் அப்துல் ரஹ்மான் ஹாஜி அல்லா ரக்கா சாஹிபுடைய கலப்பற்ற தூய்மை எத்தகைய வலியதாக இருந்தது. 500 ரூபாய் அந்த நேரத்தில் அன்னார் அனுப்பியிருந்தார்கள். அதனை பற்றி அப்போது பேச்சு வந்தது. ஒரு நண்பர் அவரது சிரமத்தை பார்த்து 2-3000 ரூபாய்களை அவருக்கு தந்தார். சேட் அப்துல் ரஹ்மான் சாப் அவர்களுக்கு ஏதாவது வியாபாரம் தொடங்குங்கள், ஏதாவது பாத்திரக்கடை வையுங்கள் என்று கூறியிருந்தார்கள். அதிலிருந்து 500 ரூபாயை எடுத்து ஹஜரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுக்கு அனுப்பினார்கள். சேட் அப்துல் ரஹ்மான் சாப் மதராசி. மேலும் அதில் எழுதினார்கள், நீண்ட இடைவெளியில் நான் சந்தா அனுப்ப முடியாமல் போய்விட்டது. எனது தன்மானம் அதற்கு இடம் தரவில்லை. இறைவன் எனக்கு ஒரு தொகையை அனுப்பியதும் மார்க்கத்திற்காக சிறிது தருகிறேன். இவ்வாறு மார்க்கத்திற்காக அன்னாரது கலப்பற்ற தூய்மை மிகப்பெரியதாக இருந்தது. பிறகு அன்னார் இது பற்றி மிகவும் விளக்கியவாறு அன்னாருக்கு பொருள் தியாகத்தினை குறித்த வேதனை எந்த அளவுக்கு இருந்தது, எந்த அளவுக்கு வேதனையுடன் தந்தார்கள், கொடுக்க முடியாத போது எந்த அளவுக்கு நிம்மதி இழந்தார்கள், என்ன நிலைமை அவர்களுக்கு ஏற்பட்டது, இதனை மற்றவர்களிடம் எவ்வாறு அவர்கள் வெளிப்படுத்தினார்கள் என்பதை பற்றி ஹஜரத் முஸ்லிம் அவுத் கூறுகிறார்கள். ஏற்கனவே குறிப்பிட்டது போன்று அன்னாரது பொருளாதார நிலை மிகவும் மோசமாகிவிட்டது. சில நண்பர்கள் அன்னாருக்கு உதவி செய்தார்கள். ஏற்கனவே குறிப்பிடப்பட்டது போன்று சில நேரங்களில் சாப்பிடுவதற்கு கூட பைசா இல்லாமல் ஆகிவிட்டது. ஒரு நாள் ஹஜரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பெயருக்கு ஒரு அஹ்மதி அல்லாதவரின் மணி ஆர்டர் வந்தது. அதில் எழுதப்பட்டிருந்தது, சேட் அப்துல் ரஹ்மான் சாப் எனது பெரும் நண்பர், எனக்கு அவரை பற்றி மிகவும் நல்ல அபிப்பிராயம் உண்டு. அவரை நான் பெரும் சான்றோராக கருதுகிறேன். நான் அவரது கொள்கையை ஏற்பவன். அந்த அஹ்மதி அல்லாதவர் எழுதுகிறார், ஒரு நாள் நான் அவரை மிகவும் துக்கமுடையவராக கண்டேன். அதாவது சேட் சாஹிபை துக்கத்தில் ஆழ்ந்தவராக கண்டேன். அதன் காரணம் கேட்டபோது என்னிடம் பணம் இருந்தபோது ஹஜரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் மார்க்கத்திற்காக பணம் அனுப்பினேன். இப்போது அனுப்ப முடியவில்லை என்றார்கள். அவரது பேச்சை கேட்டு எனது இயல்பில் பெரும் தாக்கம் ஏற்பட்டது. நான் இறைவனிடம் வாக்குறுதி அளித்து விட்டேன், நான் மாதந்தோறும் 200 அல்லது 300 ரூபாய் அனுப்புவேன் என்று. இந்த வகையில் அந்த அகமதி அல்லாதவர் அன்னாருக்கு பணம் அனுப்ப தொடங்கினார்கள். முஸ்லிம் மாவது கூறுகிறார்கள், ஒரு முறை சேட் சாஹிபிடமிருந்து ஒரு மணி ஆர்டர் வந்தது. அது 300 அல்லது 400 ரூபாயாக இருந்தது. ஹஜரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் பார்த்து விட்டு கூறினார்கள், இந்த மணி ஆர்டர் சேட் சாஹிபுடையது. அவரது பொருளாதார நிலையே மிகவும் மோசமாக உள்ளது. இவ்வாறு இந்த பணத்தை அனுப்பினார். பிறகு அவரது கடிதம் வந்தது, சேட் சாஹிபுடைய கடிதம். அதில் எழுதியிருந்தார்கள், எனக்கு கொஞ்சம் கடன் ஆகிவிட்டது, அதனை அடைப்பதற்காக எனது நண்பரிடம் பணம் வாங்கினேன். பிறகு தங்களுக்கும் சிறிது அனுப்ப வேண்டும் என்ற எண்ணம் வந்தது. சிறிது கடன் அடைத்தேன், சிறிது உங்களுக்கும் அனுப்புகிறேன். இதுவே அவரது களப்பற்ற தூய தகுதியும் தியாக உணர்வும் ஆகும். பிறகு ஓரிடத்தில் ஹஜரத் முஸ்லிம் மவ்ஊத் ஹஜரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தை பற்றி குறிப்பிட்டவாறு எவ்வாறு அன்னாரது வாதத்திற்கு பிறகு மசீஹ் மவ்ஊத் ஆவார்கள் என்றும், அதன் அடிப்படையில் நபியும் ரசூலும் ஆவார்கள் என்பது பற்றியும், ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அடிமை என்ற முறையில் இந்த தகுதி கிடைத்ததே தவிர தமது தகுதியின் அடிப்படையில் அல்ல என்றும், பின்னரும் கூட முஸ்லீம்களில் பெரும்பாலார் அன்னாரை எதிர்த்தார்கள் என்றும் எழுதுகிறார்கள். இப்போதும் கூட அந்த காட்சியை பார்க்கிறோம். ஹதரத் முஸ்லீம் ஆவுத் எழுதுகிறார்கள், அன்னார் எல்லா மார்க்கத்தை சார்ந்தவர்களுக்கும் அறைகூவல் விடுத்தார்கள். ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அதன் காரணத்தினால் கிறிஸ்தவர்களும் இந்துக்களும் கூட அன்னாருக்கு எதிராகிவிட்டார்கள். ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கீழ்மைப்படுத்த மிகவும் முயற்சிக்கப்பட்டது. அன்னார் மீது வழக்குகள் தொடுக்கப்பட்டன. தொடர்ந்து 3 மாதங்கள் வரை பொதுவான அரசு விடுமுறைகளை தவிர மற்ற நாட்களில் பல மணி நேரங்களில் நீதிமன்றத்தில் நிற்க நேரிட்டது. ஒரு நாள் மஜிஸ்ட்ரேட் தனது பகைமையின் காரணத்தினால் அன்னாருக்கு தண்ணீர் குடிக்க கூட அனுமதி வழங்கவில்லை. ஹதரத் முஸ்லீம் ஆவுத் கூறுகிறார்கள், நாம் இன்று இந்த விஷயங்களை மறந்துவிட்டோம், ஆனால் அக்காலத்தில் மாசற்ற மக்களுக்கு அது பெரும் சோதனையாக இருந்தது. ஒருபுறம் அவர்கள் இறைவனது வாக்குறுதியை கேட்டிருந்தனர், மன்னர்கள் உமது ஆடையிலிருந்து பரக்கத்தை தேடுவர், உன்னை ஏற்காதவர்கள் உலகில் தாழ்ந்த சமுதாயங்கள் போன்று ஆகிவிடுவர் என்று. மறுபுறம் பார்த்தனர், சாதாரணமாக 400-500 ரூபாய் சம்பளம் வாங்குகின்ற மஜிஸ்ட்ரேட் அன்னாரை நிறுத்தி வைக்கிறார், தண்ணீர் கூட குடிக்க அனுமதி தரவில்லை. எந்த அளவுக்கு எனில் அன்னாருக்கு நின்று நின்று தலை சுற்ற ஆரம்பித்தது, கால்கள் சோர்ந்து போயின. பலகீனமான ஈமான் கொண்டோர் வியந்து போயிருப்பர், இந்த மனிதருக்கா அல்லா இந்த அளவுக்கு வாக்குறுதியை தந்துள்ளான். சுருக்கமாக இதுவும் ஓர் சோதனையாக இருந்தது. சிலருக்கு இந்த சோதனை எத்துணை நிம்மதி இழப்பை தந்தது, சிலரை இந்த சோதனை அவரது ஈமானின் விளைவாக அத்தகைய எதிரியை கொன்றே போட வேண்டும் என்ற அளவுக்கு என்ன செய்தது. அதற்கு முஸ்லீமாவது கூறுகிறார்கள், எனக்கு அந்த காட்சி நினைவில் உள்ளது. ஒரு வழக்கின் தீர்ப்பு சொல்லப்படவிருந்த ஒரு நாளில் நமது ஜமாத்தின் ஒரு நண்பர் இருந்தார். அவர் ப்ரொஃபசர் என்று அழைக்கப்பட்டார். முதலில் அவர் அகமதியாக இல்லாத போது சீட்டாட்ட விளையாட்டை விளையாடக்கூடியவர், நல்ல புத்திசாலி மனிதர். அந்த சீட்டாட்ட விளையாட்டின் மூலம் மாதம் 400-500 ரூபாய் சம்பாதித்து விடுவார். ஆனால் அகமதியானதும் அவர் அந்த வேலையை விட்டுவிட்டார். இதுவும் அகமதிகளுக்கு ஒரு அறிவுரையாகும். சூதாட்ட வழக்கம் முன்னர் இருந்தது, அகமதியானதும் அதனை விட்டுவிட்டார், சாதாரண கடை வைத்தார். அவருக்கு ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமிடம் நல்ல பேரன்பு இருந்தது. ஏழ்மையை மிகவும் மாசற்ற தூய்மையுடன் சகித்துக் கொண்டார். அவரது மாசற்ற தூய்மைக்கு ஒரு உதாரணம் கூறுகிறேன் என்று ஹதரத் முஸ்லீம் அவர் கூறுகிறார்கள். அம்மனிதர் லாகூர் சென்று ஒரு கடை வைத்தார். வாடிக்கையாளர்களுக்கு தபலீக் செய்வார், அதன் காரணமாக சண்டையிடுவார். ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுக்கு எதிராக யாராவது கூறினால் சண்டைக்கு போய்விடுவார். ஒரு முறை ஹாஜா கமாலுதீன் ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமிடம் இது பற்றி புகார் செய்தார். ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அம்மனிதரிடம் அன்புடன் கூறினார்கள், ப்ரொஃபசர் சார், மென்மை கடைபிடிக்குமாறுதான் நமக்கு கட்டளை, இறைவனது போதனை அதுதான். ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் புரிய வைத்துக் கொண்டிருக்கும் பொழுது ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் புரிய வைத்துக் கொண்டே சென்றார்கள். ப்ரொஃபசர் சாஹிபுடைய முகம் சிவந்து கொண்டே சென்றது. மரியாதையின் காரணமாக இடையில் எதுவும் கூறவில்லை தான், ஆனால் அனைத்தையும் கேட்டுவிட்டு கூறினார், நான் இந்த போதனையை ஏற்க முடியாது. தாங்கள் தங்களது பீர் பற்றி, அதாவது ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி ஒரே ஒரு வார்த்தை சொல்லிவிட்டால் கூட நீங்கள் முபாஹலாவுக்கு தயாராகி விடுகிறீர்கள், புத்தகங்கள் எழுதிவிடுகிறீர்கள். பிறகு எமது பெயர் பற்றி திட்டுபவர்களை ஏசுபவர்களை பார்த்துவிட்டு நாங்கள் மௌனமாக இருக்க வேண்டும் என்று எங்களிடம் மட்டும் கூறுகிறீர்களே. முஸ்லிம் ஆவது கூறுகிறார்கள், வெளிப்படையாக பார்த்தால் இது மரியாதையின்மையாக உள்ளது, ஆனால் அதன் மூலம் அவரது பேரன்பை கண்டிப்பாக புரிய முடிகிறது. எவ்வாறு இருப்பினும் வழக்கு பற்றி கூறி வந்தேன், மஜிஸ்ட்ரேட் தீர்ப்பு கூற வேண்டிய இது இருந்தது. தீர்ப்பை கூற வேண்டிய நேரம் வந்ததும் மஜிஸ்ட்ரேட் நிச்சயமாக தண்டனை தரப்போகிறார் என்ற உறுதி ஏற்பட்டது. கைது செய்யும் தண்டனை கூட தருவது தூரமான ஒன்றல்ல என்று கருதப்பட்டது. தூய மக்கள் உள்ளத்தில் ஒரு நிமிடம் கூட அன்னார் கைது செய்யப்படுவார்கள் என்ற எண்ணம் வர முடியாமல் இருந்தது. அந்த நாளில் நீதிமன்றத்தின் சார்பாகவும் அதிகமாக எச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. காவலும் அதிகமாக இருந்தது, போலீஸ் அதிகமாக இருந்தார்கள். ஹதரத் மசீஹ் மவ்வூத் அலைஹிஸ் ஸலாம் நீதிமன்றத்தின் உள்ளே சென்றார்கள். புரொஃபசர் சாஹிப்பை நண்பர்கள் வெளியே நிறுத்தி வைத்தார்கள், ஏனெனில் அவரது இயல்பில் வேகம் இருந்தது. புரொஃபசர் சாஹ் ஒரு பெரிய கல்லை ஒரு மரத்தடியில் ஒளித்து வைத்திருந்தார். ஹதரத் முஸ்லிம் மவ்வூத் ரழியல்லாஹு அன்ஹு கூறுகிறார்கள், ஒரு பைத்தியக்காரர் கத்துவதை போன்றும் தாரை தாரையாக கண்ணீர் வடித்தவாறும் அவர் மரத்தடியை நோக்கி ஓடினார். அங்கிருந்து கல்லை எடுத்தவாறு தன்னை அறியாமல் நீதிமன்றத்தை நோக்கி ஓடினார். ஜமாத்து மக்கள் அவரை வழியில் தடுத்திருக்காவிட்டால் மஜிஸ்ட்ரேட்டினுடைய தலையை உடைத்திருப்பார். மஜிஸ்ட்ரேட் கண்டிப்பாக தண்டனை தந்து விடுவார் என்று அவர் நினைத்து விட்டார். அந்த எண்ணத்தின் தாக்கத்தால் மஜிஸ்ட்ரேட்டை தாக்கம் அடைந்து விட்டார். இத்தகைய நிலையில் சிலரது எதிர் நடவடிக்கைகள் இவ்வாறு ஆகிவிடுகிறது. பலகீனமான ஈமான் உள்ளவர்களோ முர்த்ததாகி விடுகிறார்கள். ஏற்கனவே கூறப்பட்டது போன்று அத்தகைய நிலை இருந்தது. மாசற்ற தூயவர்களின் ஈமானில் அதுவே அதிகரிப்பை ஏற்படுத்துகிறது. ஆனால் மிகவும் உணர்ச்சி வசப்படக்கூடிய புரொஃபசர் சாப் போன்றவர்கள் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்களாகவும் கோபம் கொள்பவர்களாகவும் பழிவாங்கும் சிந்தனை உள்ளவர்களாகவும் இருப்பவர்கள் சுயம் பழிவாங்கிவிட யோசிக்கிறார்கள். ஆனால் ஹதரத்து மசீஹ் மவ்வூத் அலைஹிஸ் ஸலாமுடைய போதனைதான் நமக்கு முன்மாதிரியும் செயல் குறிப்பேடுமாகும். அதனை நினைவில் கொள்ள வேண்டும். பொறுமை மற்றும் விவேகம் ஆகியவற்றை நாம் பயன்படுத்த வேண்டும். இன்றும் இதுபோன்ற சம்பவங்கள் நடக்கின்றன. இறுதி முடிவு அல்லாஹ் நமக்கு அறிவித்தபடியே நடக்கும் இன்ஷா அல்லாஹ். பொறுமை மற்றும் துஆவினை பயன்படுத்துபவர்கள் அதன் காட்சியை இன்ஷா அல்லாஹ் காண்பர். சில நாட்களை பற்றி சிலருக்கு எண்ணம் ஏற்படுகிறது, இன்ன நாள் நல்ல நாள், இன்ன நாள் தீய நாள் என்றும், இன்ன நாளில் பயணம் செய்யுங்கள், இன்ன நாளில் பயணம் செய்யாதீர்கள் என்றும் கூறுகின்றார்கள். என்னிடமும் சிலர் இது குறித்து கேள்வி கேட்கின்றனர். ஹதரத் மசீஹ் மவ்வூத் அலைஹிஸ் ஸலாமுடைய சில மேற்கோள்களையும் எடுத்துக்காட்டி கூறுகின்றார்கள், அல்லது அம்மாஜானுடைய மேற்கோளை எடுத்து வைக்கின்றார்கள். ஹதரத் அம்மாஜான் என்ன கூறினார்கள் என்றால், ஹதரத் முஸ்லிம் மவ்வூத் கூறுகிறார்கள், புதன்கிழமை அல்லது சில நாட்களில் என்னை பயணம் செய்வதில் இருந்து தடுத்தார்கள். இது அன்னாரின் கனவாகவோ அல்லது எண்ணமாகவோ இருந்தது. அதன் எதிர்பார்ப்பின் காரணமாக அவ்வாறு கூறினார்கள். ஆனால் முஸ்லிம் மவ்வூத் கூறுகிறார்கள், நாட்களுக்கு எந்த முக்கியத்துவமும் இல்லை. ஹதரத் மசீஹ் மவ்வூத் அலைஹிஸ் ஸலாம் அவர்கள் தொடர்பாகவும் அன்னார் அதனை தெளிவுபடுத்தினார்கள். முஸ்லிம் மவ்வூத் கூறுகிறார்கள், ஒருவர் என்னிடம் கூறினார், ஹதரத் மசீஹ் மவ்வூத் அலைஹிஸ் ஸலாம் அவர்களை சான்று காட்டி ஒரு நாளை தீய நாள் என்று கூறுபவர் ஹதரத் முஸ்லிம் மவ்வூதிடம் கூறினார், நீங்கள் கூடத்தான் ஒரு சொற்பொழிவில் கூறினீர்கள் செவ்வாய்க்கிழமை பற்றி. ஹதரத் மசீஹ் மவ்வூத் அலைஹிஸ் ஸலாம் அவர்களுக்கு ஒருவேளை ஒரு இல்ஹாம் வந்திருக்கலாம், அல்லது வேறு ஏதாவது காரணத்தினால் அன்னார் அந்த நாளை விரும்பாமல் இருந்திருக்கலாம் என்று கூறியிருந்தீர்கள். ஹதரத் முஸ்லிம் மவ்வூத் கூறுகிறார்கள், நான் கூறினேன், நானோ ஒரு அறிவிப்பை விளக்கினேன், அவ்வளவுதான். செவ்வாய்க்கிழமை ஒரு தீய நாள் என்று நான் கூறவில்லை. ஏனெனில் ஹதரத் மசீஹ் மவ்வூத் அலைஹிஸ் ஸலாமுடைய தரப்பில் இருந்து ஒரு அறிவிப்பு சுட்டிக்காட்டப்பட்டது. அதனால்தான் நான் கூறியிருந்தேன், இந்த அறிவிப்பு சரியானதாக இருக்கும் என்றால், ஒருவேளை செவ்வாய்க்கிழமை குறித்த அச்சத்தை உங்கள் உள்ளத்தில் அன்னார் ஏற்படுத்தியிருக்கலாம். காரணம், அந்த நாளில் அவர்களது வஃபாத்து நிகழவிருந்தது. அதனை சிலர் ஒரு குறிப்பான நிகழ்ச்சியை, அவர்களுடன் மட்டும் சம்பந்தப்பட்ட ஒன்றை பரந்த அளவில் ஒரு சட்டமாக ஆக்கிவிட்டார்கள். செவ்வாய்க்கிழமை தீயது என்ற கொள்கையை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். ஆனால் இறைவன்புறமிருந்து உள்ள ஒன்றை தீயது என்று கருதுவது பெரும் அறியாமையாகும். பிறகு எஞ்சிய விஷயமாவது, ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தரப்பிலிருந்து சுட்டி காட்டப்படுகிறது. அது சரியாக இருக்கும் என்றால் அந்த தீயதின் பொருள் அன்னாரின் மரணம் செவ்வாய்க்கிழமை நடக்கவிருந்தது. அதுவன்று இறைவன் எல்லா நாளையும் பரக்கத்திற்குரியதாகத்தான் ஆக்கியுள்ளான். எல்லா நாட்களிலும் தனது பண்பை வெளிப்படுத்தியுள்ளான். இவையெல்லாம் இருக்கும் நிலையில் இவற்றுக்கு எதிராக நமக்கு ஒரு அறிவிப்பு நம் முன்னே வரும் என்றால் நாம் அந்த அறிவிப்பை கூறியவருக்கு தவறு நேர்ந்துள்ளது என்று கூறுவோம். அத்தகைய அறிவிப்பை ஏற்க முடியாது. அல்லது ஒவ்வொரு மனிதனுக்கும் மனிதன் என்ற முறையில் சில வேளையில் சில விஷயங்களில் ஐயம் ஏற்படலாம். அத்தகைய ஒரு ஐயம் செவ்வாய்க்கிழமையின் கடினத்தை குறித்து ஹஜரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுக்கு ஏற்பட்டிருக்கலாம். ஆனால் அந்த நாளே தீயது என்று நாம் கூற மாட்டோம். அந்த அறிவிப்பின் அறிவிப்பாளரை தவறிழைத்தவர் என்போம். அல்லது மனித நிலையின் அடிப்படையில் ஹஜரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் இது பற்றி அந்த நாளை பற்றி கூறியிருக்கலாம். ஆனால் மார்க்க சட்டம் என்ற முறையில் ஹஜரத் முஸ்லிமாவது கூறுகிறார்கள், மார்க்க சட்டம் என்ற முறையில் திருக்குறானில் அல்லா தலா கூறியபடி எல்லா நாட்களும் பர்க்கத்துக்குரியவையே. ஆனால் முஸ்லிம்கள் தமது பேரின்மையால் சில நாட்களை தீய நாளாக ஆக்க ஆரம்பித்து விட்டார்கள். இதன் விளைவு முழுமையாக அவர்கள் இந்த தவறான எண்ணத்தின் தீமையின் கீழ் வந்துவிட்டார்கள். சிலர் தமது எளிமையில் அளவுக்கு அதிகமாக போய்விடுகின்றனர். அது பற்றி ஒரு சம்பவம். சிலர் தமது கொள்கையில் கடும் கடுமையை காட்டுகின்றார்கள். இது போன்ற இயல்புடைய இரு மனிதர்கள் ஒன்று சேர்ந்தனர். இந்த சம்பவத்தை குறிப்பிட்டவாறு ஹதரத் முஸ்லிம் மவ்ஊத் கூறுகிறார்கள், எனக்கு நினைவுண்டு ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் ஒரு மனிதர் ஹாஃபிஸ் முகமது சாப் பெஷாவரை சார்ந்தவர். திருக்குறானை மனனம் செய்தவர். மிகவும் ரோஷமுடைய அகமதி. எனது கருத்தின்படி இவர் அகலே ஹதீஸ் பிரிவில் உணர்ச்சி பூர்வமான முறையில் இருந்து வந்துள்ளார். எனவே இவரது இயல்பில் கடுமை காணப்பட்டது. ஒரு முறை மாநாட்டுக்கு வந்திருந்தார். காதியானிலிருந்து திரும்பிக் கொண்டிருந்தார். வழியில் இறைவனது அச்சம் பற்றிய பேச்சு வந்தது. ஒருவர் கூறினார், அல்லாஹ்வுடைய மகத்துவம் பெரியது. நாம் மிகவும் தாழ்ந்தவர்கள், எளியவர்கள். நமது தொழுகையை இறைவன் ஏற்கிறானோ தெரியவில்லை. நமது நோன்பை ஏற்கிறானா இல்லையா என்றும் தெரியவில்லை. நமது ஜகாத் ஹஜ்ஜை ஏற்கிறானா இல்லையா என்றும் தெரியவில்லை. உடனே இன்னொருவர் கூறினார், அல்லாஹ் மகத்துவம் மிக்கவன். நான் பல முறை நான் நம்பிக்கை கொண்டவனா இல்லையா என்று யோசித்துள்ளேன். ஹாஃபிஸ் முகமது சாப் என்ற பெஷாவர்காரர் ஒரு மூலையில் அமர்ந்திருந்தார். இதனை கேட்டவுடன் நாம் மனிதரை பார்த்து, நான் நம்பிக்கையாளனா இல்லையா என்று எனக்கே தெரியவில்லை என்று கூறிய அந்த மனிதரை பார்த்து சொன்னார்கள், நீங்கள் உங்களை என்னவென்று நினைக்கிறீர்கள்? நம்பிக்கையாளரா இல்லையா என்று கருதுகிறீர்களா உங்களை பற்றியே நீங்கள்? அம்மனிதர் சொன்னார், நான் நம்பிக்கையாளனா இல்லையா என்று என்னால் உறுதியாக கூற முடியாதுதான். ஹாஃபிஸ் சாப் கூறினார்கள், அப்படியா? அப்படி என்றால் இன்றிலிருந்து உமக்கு பின்னால் நான் தொடப்போவதில்லை. எஞ்சியோர் கூறினர், ஹாஃபிஸ் சாப், அவர் கூறியது சரிதான். ஈமானுடைய ஸ்தானம் மிக உயர்ந்தது தானே. உடனே அவர்கள், அப்படியா? இன்றிலிருந்து உங்கள் அனைவர் பின்னாலும் தொழுவதும் நிறுத்தப்பட வேண்டியதாகிவிட்டது. நீங்கள் உங்களை நம்பிக்கையாளர் என்றே கருதாத போது உங்கள் பின்னால் எவ்வாறு நான் தொழ முடியும்? சுருக்கமாக அந்த நண்பர் பெஷாவர் வந்தடைந்தார். ஹாஃபிஸ் சாப் ஜமாத்துடன் தொழுவதை விட்டுவிட்டார். கேட்கப்பட்ட போது, நீங்கள் உங்களையே மோமின் என்று கருதுவதில்லை என்ற நிலையில் நான் உங்கள் பின்னால் எவ்வாறு தொழுவேன்? கடைசியில் குழப்பம் அதிகமாகிவிட்டது. ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இந்த சம்பவம் பற்றி அறிவிக்கப்பட்டது. ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் கூறினார்கள், ஹதரத் ஹாஃபிஸ் சரியாகத்தான் கூறுகிறார்கள். நீங்கள் மோமீன்கள் இல்லை என்று கூறினார் அல்லவா? அது சரிதான். ஆனால் அவர்கள் பின்னால் தொழப்போவதில்லை என்பது சரி என்பதல்ல. அவர்களின் பின்னால் தொழுவதையே விட்டு விடுவது இவரது தவறாகும். ஏனெனில் அவர்கள் குஃபர் செய்யவில்லை. நமது ஜமாத்தை சேர்ந்த நண்பர்கள் தம்மீது தாமே நல்லெண்ணம் கொள்வது அவர்களுக்கு கடமையாகும். முயற்சியை பொறுத்தவரை ஒருவர் தொடர்ந்து செய்ய வேண்டும், நன்மையில் முன்னேற முயல வேண்டும். ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் கூறினார்கள், அவர்கள் மூமினாக இருப்பதை மறுப்பது தவறான வழியாகும். ஐரோப்பாவில் இப்போது கோடையில் ஆடைகள் மிகவும் நிர்வாண ஆடையாகவே இருக்கின்றன. அல்லாஹ் தஆலா ஆடையை அழகானதாக கூறியுள்ளான். இக்காலத்தில் சமூகத்தில் பார்க்கிறோம், நிர்வாணத்தையும் ஃபேஷனாக கருதப்படுகிறது. எந்த அளவு ஆகிவிட்டது என்றால், கடந்த நாட்களில் ஒரு செய்தி வந்தது. ஓரிடத்தில் முஸ்லிம் சிறுமிகளின் ஒரு கூட்டம் சைக்கிள் ஓட்டி கொண்டு சென்றது. கடும் சூடாக இருப்பதாக உணர்ந்தனர். உடனே தங்களது ஆடைகளை கழற்றிவிட்டனர். உடலில் சில பகுதிகளை ஒழுக்க ரீதியாகவும் இயல்பாகவுமே திறந்த நிலையில் வைத்திருப்பது முஸ்லிம்களை பொறுத்தவரையில் கூட தவறானதாக கருதப்படாத ஒரு காலம் வந்துவிட்டது. ஆனால் ஒரு காலம் இருந்தது. நல்லொழுக்க அடிப்படையிலும் இயல்பின் அடிப்படையிலும் ஒரு பிரிவினர், குறிப்பாக முஸ்லிம்கள், இதனை, அதாவது உடலின் சில பகுதியிலிருந்து ஆடைகளை அகற்றுவதை அல்லது நிர்வாணத்தை வெளிப்படுத்துவதை தீயதாக கருதினர். ஹதரத்து முஸ்லிம் மவ்ஊதுடைய காலத்தில் இக்காலத்தில் நிர்வாணத்தை வெளிப்படுத்தும் நிலையுடன் ஒப்பிடும் பொழுது 70% குறைவானதாகத்தான் இருந்தது. அக்காலத்தில் வாழ்ந்த ஒரு ஓவியர், பெயிண்டிங் செய்பவர், அவரது ஒரு கூற்றை எடுத்து வைக்கிறார்கள். புகழ்பெற்ற ஆங்கில ஓவியர் ஒரு கட்டுரை எழுதினார். அவர் பெண்களை பார்த்து எழுதுகிறார். அன்னார் எழுதுகிறார்கள், ஹஜ்ரத் முஸ்லிம் மவ்ஊத், இக்கால ஐரோப்பாவில் ஒரு வழக்கம் உள்ளது. அதிகமதிகம் தங்கள் உடல்களை அவர்கள் நிர்வாணமாக்கி கொண்டு செல்கின்றனர். எவ்வாறு இருப்பினும் அந்த புகழ்பெற்ற ஓவியர் எழுதுகிறார், நான் ஓவியன் என்ற முறையில் ஆண்கள் பெண்களின் நிர்வாண உடலை காண்பதில் எந்த அளவுக்கு வழக்கம் உள்ளவன் என்றால், என் அளவுக்கு பார்க்கும் வாய்ப்பு பிறருக்கு குறைவாகவே கிடைத்திருக்கும். எனவே நான் ஒரு கலை நிபுணன் என்ற முறையில் ஆலோசனை வழங்குகிறேன். நிர்வாண உடல் அழகை தருவதில்லை, மாறாக சில சமயம் அப்படிப்பட்ட பெண்கள் ஆண்களின் பார்வையில் குரூர தோற்றம் கொண்டவர்களாகவே கருதப்படுகிறது. எனவே பெண்கள் தமது உடலை அழகு என்று புகழப்படுவதற்காகவே நிர்வாணமாக வைத்திருக்கின்றனர். ஆனால் சில வேளை புகழுக்கு பதில் வெறுப்புதான் உருவாகிறது. ஹதரத்து மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் கூறுகிறார்கள், இது ஒரு கலை நிபுணரின் கருத்தாகும். அவர் ஐரோப்பாவில் வசிப்பவர். இந்த கருத்து மிகவும் அறிவுபூர்வமானது. அதுபோன்று ஆண்களும் தங்களது வித்தியாசமான அலங்காரத்தை மேற்கொள்கின்றார்கள், ஆடைகளை அணிகின்றார்கள். அதனால் அவர்களது மரியாதையும் போய்விடுகிறது, அழகின்மையும் உருவாகிறது. ஆனால் இக்காலத்தில் சுதந்திரம் என்ற பெயரில் 4 பேர் சேர்ந்து ஒன்றை வெளிப்படுத்தினால் அந்த வீணான வெளிப்பாட்டிற்கு முக்கியத்துவம் தரப்படுகிறது. அதனால் சமூகம் ஒட்டுமொத்த அளவில் தீயொழுக்கம் மற்றும் வீழ்ச்சிக்கு இரையாகிக் கொண்டே செல்கிறது. இன்றிலிருந்து 70 வருடம் முன்பு ஒரு ஓவியருடைய உண்மையின் வெளிப்பாடு இது. இன்றைய ஓவியர்கள் கூட ஒருவேளை இது போன்று உண்மையை கூற இயலாது, ஈமானுள்ள ஒரு கருத்தை வைக்க இயலாது. ஓவியர் மட்டுமல்ல, எவருக்குமே அதற்கு துணிச்சல் இல்லை. இதன் காரணத்தினால்தான் நல்லொழுக்க அடிப்படையில் சரிவு ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. அழகு நிர்வாணத்தின் மூலம் அறியப்படுகிறது. அழகை நிர்வாணத்தின் மூலம் வெளிப்படுத்துவதோ வெளிப்படையான நிலையோ இல்லை என்பதை உணர வேண்டும். மாறாக அது வேறு விஷயமாகும். ஹதரத் முஸ்லிம் மவ்ஊத் அவர்கள் ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடைய இரு சஹாபிகளின் விவாதம் குறித்து குறிப்பிட்டுள்ளார்கள். அன்னார் கூறுகிறார்கள், ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் ஒரு முறை ஹதரத் முதலாவது ஹலீஃபத்துல் மஸீஹ் மற்றும் ஹதரத் அப்துல் கரீம் சாப் இடையில் ஒரு விவாதம் நடந்தது. ஹதரத் முதலாவது ஹலீஃபா அழகை கண்டறிவது எளிதல்ல என்றார்கள். ஒவ்வொருவரின் பார்வையும் அழகை சரியாக மதிப்பிட முடியாது, அதனை ஒரு மருத்துவர் தான் அறிய முடியும். எவர் அழகு எவர் அழகு இல்லை என்று மருத்துவர் தான் அறிய முடியும் என்று கூறினார்கள். ஆனால் ஹசரத் அப்துல் கரீம் சாப் கூறினார்கள், இதில் என்ன பிரச்சனை இருக்கிறது? ஒவ்வொரு கண்ணும் அழகை கண்டறிய முடியும். வெளிப்படையாக பார்த்தாலே ஒருவரின் அழகு தென்பட்டுவிடும். ஹதரத்து முதலாவது ஹலீஃபத்து மசீஹின் கருத்தாவது, ஒவ்வொரு பார்வையும் அழகை கண்டறிகிறது, ஆனால் அதனை அறிவதில் பல தவறுகள் ஏற்பட்டு விடுகின்றன. யதார்த்தத்தில் எது அழகு என்றும், எவர் மேலோட்டமாக அழகாக தெரிகிறார் என்றும் ஒரு மருத்துவர் தான் அறிய முடியும். இந்த உரையாடலில் முதல் ஹலீஃபா கூறினார்கள், உங்களுடைய பார்வையில் இங்குள்ள யாராவது ஒரு ஆண் அழகாக இருக்கிறார்களா? மௌலவி அப்துல் கரீம் சாப் ஒரு இளைஞரின் பெயரை சொன்னார். விவாதம் செய்யப்பட்ட அவ்விளைஞர் தற்செயலாக எதிரில் வந்தார். எனது பார்வையில் இவர் நல்ல அழகானவர் என்று அப்துல் கரீம் சாப் கூறினார்கள். ஹதரத்து ஹலீஃபத்துல் மசீஹ் கூறினார்கள், உங்களது பார்வையில் தான் இவர் அழகு, உண்மையில் இவரது எலும்பில் குறை இருக்கிறது. வடிவத்தை பார்த்தே அதனை கண்டறிந்து விட்டார்கள். அவரை அருகே அழைத்து அவரிடம், ஹதரத் முதல் ஹலீஃபா மியா, சற்று உங்கள் சட்டையை உயர்த்துங்கள் என்று கூறவும், அவர் சட்டையை உயர்த்திய போது எந்த அளவுக்கு கோணலான எலும்புகளின் வடிவமைப்பின் கொடூரமான ஒரு காட்சி தென்பட்டது என்றால், அதனை பார்த்து அப்துல் கரீம் சாப் லா ஹவ்ல வலா குவ்வத்த இல்லா பில்லா என்றார்கள். இவரது உடலில் இப்படி ஒரு குறை இருப்பது எனக்கு தெரியாது என்றார்கள். நான் இவரது முகத்தை பார்த்து இவர் அழகானவர் என்று கருதிவிட்டேன். ஆகவே சில வேளை வெளிப்படையான அழகு தென்படுகிறது, உள்ளுக்குள் அழகு காணப்படுவதில்லை. அல்லாஹ் தஆலா சில குறைகளை மறைப்பதற்காக ஆடையை கட்டளையிட்டுள்ளான் என்றால், சிறிதளவாவது மனிதன் அழகாக இருப்பதற்காக. மனிதனோ அதிலிருந்தும் தூர விலகி கொண்டே செல்கிறான். ஹதரத் முஸ்லிம் ரதியல்லாஹு ஒரு மனிதரை பற்றி குறிப்பிட்டார்கள். அவருக்கு சஹர் உணவு உண்பது குறித்து அவரிடம் ஒரு கொள்கை இருந்தது. பிறகு அல்லாஹ் தஆலா அவருக்கு எவ்வாறு வழிகாட்டினான் என்பது வியப்புக்குரியதாகும். கூறுகிறார்கள், நமது ஜமாஅத்தில் ஒரு மனிதர் இருந்தார். அவரை மக்கள் பிலாசபர் என்று கூறினார்கள். இப்போது அவர் மரணமடைந்து விட்டார். அல்லாஹ் தஆலா அவருக்கு மன்னிப்பை வழங்குவானாக. கூறுகிறார்கள், அம்மனிதர் ஒவ்வொரு விஷயத்திலும் நகைச்சுவையை கூறுவார். அவற்றில் சில நல்லதாகவும் இருக்கும். ஒவ்வொரு விஷயத்திலும் ஒரு புதிய கருத்தை கூறுவதனால் அவரை மக்கள் பிலாசபர் என்றனர். ஒரு முறை நோன்பை பற்றி பேச்சு வந்தது. கூறினார், மௌலவிமார்கள் இந்த சட்ட நிபுணர்கள் ஒன்றுமில்லாத விஷயத்தை பெரிதாக்கி விடுகின்றார்கள். அதாவது சட்ட நிபுணர்கள் மௌலவிமார்கள் சஹரை சரியான நேரத்தில் உண்ண வேண்டும், சிறிது தாமதித்து உண்டாலும் நோன்பு ஆகாது என்று கூறுகின்றார்கள். அவரோ 12 மணி நேரம் பட்டினி கிடக்கிறார். அவர் 5 நிமிடம் தாமதித்து சஹர் உண்டதனால் என்ன தவறாகி விடப்போகிறது? மௌலவிமார்கள் உடனே இவரது நோன்பு வீணாகிவிட்டது என்று மார்க்க தீர்ப்பு வழங்குகிறார்கள். சுருக்கமாக, இவர் இந்த விஷயத்தில் அதிகமாக வாக்குவாதம் செய்தார். சுப நேரத்தில் பதற்றத்துடன் முதலாவது ஹலீஃபாவிடம் வந்தார். இது ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ் ஸலாமுடைய காலமாக இருந்தது. ஹதரத் முதலாவது ஹலீஃபா அவர்கள் தர்ஸ் கொடுத்து வந்ததனால் அவர்கள் அவையில் மக்கள் அதிகமாக வந்தனர். வந்த உடனேயே கூறினார், இன்று இரவு எனக்கு கண்டனம் செய்யப்பட்டது. அன்னார் என்ன நடந்தது என்று கேட்டார்கள். கூறினார், நான் இரவில் விவாதம் செய்து கொண்டிருந்தேன். மௌலவிமார்கள் தீர்ப்பு செய்கிறார்கள், நோன்பாளி சிறிது தாமதமாக சகர் உணவு உண்டாலும் நோன்பு போய்விடும் என்கிறார்கள். நான் கூறினேன், அம்மனிதரோ 12-14 மணி நேரம் பட்டினி கிடந்திருக்கிறார். இவர் 5 நிமிடம் தாமதமாக சகரி உண்டிருந்தால் என்ன தவறாகிவிடப் போகிறது? இந்த உரையாடலுக்கு பிறகு நான் உறங்கி விட்டிருந்தேன். நான் கனவில் பார்த்தேன், முளைகள் நடப்பட்டிருந்தன. கனவு கண்டவர் நெய்தல் தொழில் செய்பவர். அவரது தொழிலுக்கு ஏற்ப கனவு வந்தது. கூறுகிறார்கள், நான் இருபுறமும் நூல் கண்டை வெட்டி ஒரு புறம் கட்டிவிட்டு மற்றொரு புறம் கட்டுவதற்காக எடுத்து செல்லும் போது அம்முளையில் அருகில் 2 அளவு இருக்கும் போது நூல் முடிந்துவிட்டது. நான் மீண்டும் மீண்டும் இழுத்து கட்டுவதற்காக முயன்றும் வெற்றி பெற முடியவில்லை. எனது எல்லா முயற்சிகளும் மண்ணில் விழுந்து வீணா போகிறது என்று கருதினேன். எனவே நான் எனக்கு உதவிக்கு யாராவது வாருங்கள் என்று அலறத் தொடங்குகிறேன். இரண்டு விரல் அளவுக்கு குறைந்ததில் எனது எல்லா நூலும் போய்விட்டது, நூல் கெட்டு போகிறது என்று நான் சப்தம் போட்டவாறு இருக்கும் பொழுது கண் திறந்துவிட்டது. நான் விழித்ததும் புரிந்தேன், இந்த கனவின் மூலம் இறைவன் எனக்கு மார்க்க சட்டத்தை புரிய வைத்துள்ளான். இரண்டு விரல் அளவு இடைவெளியில் நூல் வீணாகிவிடும் பொழுது நோன்பில் 5 நிமிடம் தூரத்தை பற்றி கூறுகிறீர்கள், எவ்வாறு நோன்பு நிலை நிற்க முடியும்? மனிதனின் இயல்பில் அவன் தனியாக இருக்க முடியாது, எங்காவது ஓரிடத்தில் தன்னை இணைத்தாக வேண்டும். இதனை ஹதரத் முஸ்லிம் மவூத் ஓரிடத்தில் விளக்குகிறார்கள். ஹதரத் மசீஹ் மவூத் அலைஹிஸ் ஸலாம் ஓரிடத்தில் கூறினார்கள், ஒரு சபையில் பேச்சு வந்தது, யாராவது கோதுமை ரொட்டி உண்டீர்களா? அந்த நாளில் அதிகமாக பார்லி உணவு உண்டனர், கோதுமை கிடைப்பதில்லை. எப்போதாவது தான் கோதுமை கிடைத்தது. எவரிடமாவது கோதுமை இருப்பதை தெரிந்தால் அதனை பறித்துக் கொள்வர். எல்லோருமே நாங்கள் கோதுமை ரொட்டி உண்ணவில்லை என்றனர். ஒருவர் மட்டும் கோதுமை ரொட்டி மிக சுவையானது என்றார். மற்றவர், நீர் கோதுமை ரொட்டி சாப்பிட்டீரா என்றார். அவர் கூறினார், நான் சாப்பிடவில்லை, கோதுமை ரொட்டி ஒருவர் சாப்பிட கண்டேன், அவர் சாப்பிடுவதில் இருந்து அது மிகவும் சுவையானது என்று அறிந்தேன் என்றார். சாப்பிடுபவர் ரசித்து உண்டதை வைத்து கோதுமை ரொட்டி சுவையானது என்று அறிந்தேன் என்றார். அதனை பற்றி கூறுகிறார்கள், சிலருக்கு உண்பதில் நல்ல ஆர்வம் இருக்கும், சிலருக்கு கோழிக்கறி சாப்பிடுவதில் ரசனை இருக்கும். சௌத்ரி ஸஃபருல்லா கான் சாப் எனது பால்ய நண்பர், அன்னாருக்கு கோழியின் கால் மிகவும் பிடித்தமானதாக இருந்தது. ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ் ஸலாம் அவர்களுக்கும் மிக பிடித்தமானதாக இருந்தது. ஒரு நண்பர் அவர் இறந்து விட்டார். ஒருவருக்கு வாழ்நாள் முழுக்க கோழியின் கால் கிடைத்துக் கொண்டே இருக்குமானால் அவருக்கு வேறு என்ன வேண்டும் என்று கூறுவார். எவ்வாறு இருப்பினும் எனக்கு அது பிடித்தமானதில்லை என்று முஸ்லிம் மவ்ஊத் கூறுகிறார்கள். அதற்கு சில காரணங்கள் உண்டு. அவர்களது பற்களில் வலி இருந்தது, அதனால் கூறினார்கள். கூறுகிறார்கள், எவ்வாறு இருப்பினும் சிலருக்கு சில பொருட்கள் மிகவும் பிடித்தமானதாக உள்ளன. அவை அவர்களுக்கு கிடைத்துவிட்டால் அவர்கள் பெரும் நற்பேறு பெற்றவர்களாகின்றனர். ஆனால் அப்பொருளோ மிகவும் சாதாரணமான பொருளாக இருக்கும். பிறகு அந்த பொருளை பெறுவதற்கு கூட மனிதனுக்கு ஆயிரக்கணக்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டியிருக்கிறது. ஆனால் இறைவன் மீது நமக்கு நிச்சய உறுதி இருக்கும் எனில், இறைவன் நமக்கு கிடைக்க முடியும் எனில், பிறகு அவன் கிடைத்த பிறகு எனக்கு வேறு ஒரு பொருளுக்கு என்ன தேவை என்று அவனால் உறுதியாகவும் திட்டமாகவும் கூற முடியும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ் ஸலாம் பெரும்பாலும் ஏதாவது சூஃபி பெரியவர்கள் கூற்றை பஞ்சாபி மொழியில் எடுத்து வைப்பார்கள். நீங்கள் எவராவது ஒருவருடைய ஆடையை நெருங்குங்கள், அல்லது ஏதாவது ஒரு ஆடை உம்மை மூடட்டும். இறைவனை ஒருவர் பெறுவதற்கு ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் ஒரு உதாரணம் தருகிறார்கள். உலக வாழ்வு எத்தகையது எனில், நீங்கள் எவருக்காகவாவது ஆகிவிட வேண்டும், அல்லது எவராவது உமக்காக ஆகிவிட வேண்டும். இதை தவிர வேறு வழி இல்லை. ஹதரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு கூறுகிறார்கள், இதுவே மனிதனை மண்ணில் இருந்து படைத்துள்ளான் என்பதன் பொருளாகும். அதாவது மனிதன் ஒட்டுகின்ற மண்ணில் இருந்து படைக்கப்பட்டுள்ளான். அதாவது மனித இயல்பில் அடங்கியுள்ள விஷயமாவது, அவன் யாருக்காகவாவது ஆகிவிட விரும்புகிறான், அல்லது யாரையாவது தனக்காக ஆக்க விரும்புகிறான். பாருங்கள், குழந்தை முழுமையாக தன்னுணர்வு கூட பெற்றிருக்காது. அதற்கு முன் யாருக்காவது தான் ஆகிவிட வேண்டும் என்ற ஆர்வம் அதனுள் உருவாக ஆரம்பிக்கிறது. வயதுக்குரிய பக்குவமோ பல வருடங்களுக்கு பிறகுதான் வருகிறது. ஆனால் சிறு வயதிலேயே சிறுமிகளை பாருங்கள், இது எனது பொம்மை, இது எனது பொம்மை, இது உனது பொம்மை என்பார்கள். பிறகு அவர்களுக்குள்ள தொடர்பு, பிறகு தமது சமூகத்தில் சிறுவர் சிறுமிகள் தமது தாயாரை போல செய்ய நினைத்தவாறு தமது பொம்மைகளை மடியில் கிடத்திக் கொள்கின்றனர். இதனை ஒவ்வொரு சமூகத்திலும் பார்க்கிறோம். அவற்றின் மீது அன்பு செலுத்துகின்றனர். தாய் குழந்தைகளுக்கு பால் கொடுப்பது போன்று இவர்களும் அவற்றை தமது மார்போடு சேர்த்து வைத்துக் கொள்கின்றனர். காரணம், தாம் யாருக்காவது ஆகிவிட வேண்டும், அல்லது யாரையாவது தமக்காக ஆக்கிவிட வேண்டும். என்று அவர்களது உள்ளம் விரும்புகிறது. அதுபோன்று சிறுவர்களை பாருங்கள், கல்யாணம் ஆகும் வரை எப்பொழுதும் தமது தாயாரின் அருகில் இருக்கின்றார்கள். கல்யாணம் ஆனதும் மனைவி. அல்லாஹ் தஆலா இந்த கருத்தை சுட்டிக்காட்டியவாறு கூறுகின்றான், ஹலக்கல் இன்சான மின் அலக், மனிதனின் இயல்பிலேயே அவன் யாருக்காகவாவது ஆகிவிட வேண்டும் என்று விரும்புகிறான். இது இல்லாமல் அவன் மனதிற்கு அமைதி கிடைப்பதில்லை. யாருக்காகவாவது ஆகிவிடுவதற்கு மிகச்சிறந்த வழி, அதனால் மார்க்கம் மற்றும் உலகம் இரண்டும் கிடைத்து விடுகிறது என்றால் அது மனிதன் அல்லாஹ்வுக்காக ஆகிவிட வேண்டும் என்பதுதான். அதற்காக முயற்சி செய்ய வேண்டும். பிறகு ஹதரத் முஸ்லிம் ஆவோது பேரன்பின் தகுதி, அல்லாஹ்வின் தொடர்பு குறித்து குறிப்பிட்டவாறு ஒரு உதாரணம் தந்தவாறு கூறுகிறார்கள். அந்த உதாரணம் ஒரு பைத்தியக்காரருடையது. அந்த பைத்தியத்தின் நிலை உடையவர் மரணமடைந்து விட்டார். அவர் எனது ஆசிரியராகவும் இருந்தார். எவ்வாறு இருப்பினும் அதில் அவரது பேரன்பு தெளிவாகியது. அவர் ஒரு ஆசிரியராக இருந்தார், பள்ளியில் பாடம் நடத்தினார். பிறகு அவர் நுபுத்துவம் வாதம் செய்தார். அவரது பெயர் மௌலவி யார் முகமது சாப். இவர் அதற்கு மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமிடம் எத்தகைய பிரியம் வைத்திருந்தார் என்றால், அதன் விளைவாகவே அவரிடம் பைத்தியத்தின் அம்சம் மிகைத்து விட்டது. அவரது மூளையில் முன்னரே ஏதாவது குறைபாடு இருந்திருக்கலாம். ஆனால் நாம் பார்த்ததாவது ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் மீது அன்பு அதிகமாகி அதிகமாகி பைத்தியமாகிவிட்டார். ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடைய ஒவ்வொரு முன்னறிவிப்பையும் தனக்காக பொருத்தி காட்டுவார். பிறகு அவரது பைத்தியம் எந்த அளவு அதிகமாகியது என்றால், ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அருகில் செல்லும் ஆசையில் சில நேரங்களில் அனுமதிக்கப்படாத செயல்களையும் செய்ய தொடங்கிவிட்டார். உதாரணமாக, தொழும்போதே ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடைய உடலில் கையை வைக்க முயற்சி செய்வார். ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய நிலைமையை பார்த்து, பைத்தியம் தீவிரமாகிவிட்டால், அவருக்கு பைத்தியம் தீவிரமாகிவிடும் பொழுது அவரை கவனித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகவே சிலரை நியமித்து சென்றார்கள். ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடைய வழக்கமாவது, அன்னார் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அல்லது சொற்பொழிவாற்றும் பொழுது கையை தமது தொடையின் பக்கம் கொண்டு செல்வது வழக்கம். இவ்வாறு அன்னார் கையை அசைக்கும் போது மௌலவி யார் முகமது சாப் அன்பின் எழுச்சியால் உடனே ஓடி ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அருகில் போய்விடுவார். யாராவது மௌலவி சாப் என்ன செய்கிறீர்கள் என்று கேட்டால், என்னை மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் சைகையால் கூப்பிட்டார்கள் என்று கூறுவார். ஹதரத் முஸ்லிம் மவ்ஊத் இந்த உதாரணம் தந்தவாறு கூறினார்கள், இந்த பைத்தியத்தின் நிலை பேரன்பின் நிலையாகும். கவனம் செலுத்தப்படாவிட்டால் கூட அன்பிற்குரியவர் தன்னிச்சையாக அசைக்கும் கையை கூட தம்மை அழைக்கும் சைகையாக கருதினார். ஒரு மனிதர் பைத்தியமாகும் பொழுது இந்த நிலை ஏற்படுகிறது. ஆனால் நாம் இறைவன் மீது அன்பு வைத்திருப்பதாக தான் வாதம் செய்கிறோம். ஆனால் அவனிடமிருந்து தெளிவான பிரகடனம் வந்த பிறகும் கூட, அதாவது தொழுகையின் பக்கம் வாருங்கள், வெற்றியின் பக்கம் வாருங்கள் என்று அழைக்கப்பட்டும் கூட தொழுகையின் பக்கமும் வருவதில்லை. ஒருவர் ஜும்மாவின் பக்கமும் முறையான கவனத்துடன் செல்வதில்லை. இதன் பக்கம் ஒவ்வொரு அகமதியும் கவனம் செலுத்த வேண்டும். அல்லாஹ் தஆலாவின் தெளிவான அழைப்பிற்கு பதிலளித்தவாறு பேரன்பர் போன்று தொழி எழுந்து வர வேண்டும். பள்ளிகளை நிரப்ப முயற்சிக்க வேண்டும். இப்போது விடுமுறை, எனவே பெற்றோர் குழந்தைகளை கூட்டி வருகின்றார்கள். பிறகு சிறிது சிறிதாக வருகை குறைந்து விடுகிறது. எனவே நினைவூட்டுகிறேன், இறைவன் நம்மை நமது தொழுகைகளை பாதுகாக்கவும் கடைபிடிக்கவும் வேண்டிய ஹக்கை நிறைவேற்றும் தௌஃபீக் தருவானாக.
அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தயீனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل واللسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله